ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி ரஷ்யா ஆஸ்திரியா நாடுகளுக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹேமந்த் சோரன் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான விவாதம் தற்போது அம்மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. மும்பை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். 4 நாள் பயணமாக ஒடிசா சென்றுள்ள அவர் பூரி கடற்கரையை இன்று பார்வையிட்ட பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இயற்கையை மாசுபடுத்தக்கூடாது என்றும் அதற்கான விளைவுகளை பருவநிலை மாற்றங்கள் மூலமாக நாம் எதிர்கொண்டு வருகிறோம் என்றும் கூறியுள்ளார். உலகின் 70% பகுதி கடல் நீரால் சூழப்பட்டுள்ளதாகவும் அதனை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமென்றும் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். ஒடிசாவில் புகழ்பெற்ற உதயகிரி குகைகளை குடியரசுத் தலைவர் இன்று பார்வையிடுகிறார். உத்கல் கலாச்சார பல்கலைக்கழகம் மற்றும் நுண்கலை கல்லூரி மாணவர்களுடனும் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாடுகிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி ரஷ்யா ஆஸ்திரியா நாடுகளுக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ செல்லும் அவர் அங்கு நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா 22வது ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ரஷ்யா புறப்படுவதற்கு முன் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியா ரஷ்யா இடையே கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார். சர்வதேச மற்றும் மண்டல அளவில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் இருவரும் விவாதிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவில் அமைதி நிலவ இந்தியா துணை நிற்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். 41 ஆண்டுகளுக்கு பின் இந்திய பிரதமர் ஒருவர் ஆஸ்திரியா பயணம் மேற்கொள்வதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் ஜனநாயகம் மற்றும் பன்மைத்துவத்தில் ஒரே மாதிரியான கொள்கைகளை பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணத்தின்போது ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியாவில் வசிக்கும் இந்தியர்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் தாம் கலந்துரையாட உள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். ரஷ்யா செல்லும் திரு நரேந்திரமோடியை வரவேற்று அந்நாட்டு அதிபர் இன்று விருந்தளிக்கிறார். கிரெம்லின் வளாகத்தில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தவுள்ள பிரதமர் மாஸ்கோவில் உள்ள கண்காட்சி கூடத்திற்கும் செல்லவுள்ளார். ஆந்திர மாநில பிஜேபி செயற்குழு கூட்டம் இன்று விஜயவாடாவில் நடைபெறுகிறது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இதில் பங்கேற்கிறார். இக்கூட்டத்தில் அம்மாநில பிஜேபி நிர்வாகிகளும் கலந்து கொள்கின்றனர். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹேமந்த் சோரன் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான விவாதம் தற்போது அம்மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டம் இன்று காலை கூடியதும் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்தார். இதன் மீதான விவாதத்திற்கு 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விவாதம் நிறைவடைந்ததும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மகதோ தெரிவித்தார். 81 உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் 5 இடங்கள் காலியாக உள்ளன. தற்போதைய நிலவரப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற 39 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் திரு ஹேமந்த் சோரன் அரசுக்கு 44 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இளநிலை நீட் தேர்வு தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. இந்த தேர்வை மீண்டும் நடத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தும் 26 மனுக்களை தலைமை நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட், நீதிபதிகள் பார்த்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரிக்கவுள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக தன்னிச்சையான புலனாய்வு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட மாணவர்களின் கோரிக்கைகளையும் உச்சநீதிமன்ற அமர்வு விசாரிக்கவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைவதை அடுத்து தொகுதிக்கு சம்பந்தமில்லாதவர்கள் தொகுதியை விட்டு வெளியேறுமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உயிரிழந்ததைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கடந்த மாதம் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய உள்ளது. திமுக பாமக கூட்டணி கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு மேல் வெளியூர் நபர்கள் இருக்கக்கூடாது என்றும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும். அனைவரும் தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் தேர்தல் அன்று மாவட்டம் முழுவதும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் பணியை அலுவலர்கள் தீவிரமாக தேர்தலுக்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். விக்கிரவாண்டியிலிருந்து ஜி சுரேஷ்.
விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 13ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தமிழக நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி, குளம், கண்மாய்களிலிருந்து விவசாயம் மற்றும் மண்பாண்ட பயன்பாட்டிற்கு கட்டணமின்றி களிமண், வண்டல்மண் எடுப்பதற்கான அனுமதியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு அனுமதி ஆணைகளை அவர் இன்று வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சென்னை மாநகர புதிய காவல்துறை ஆணையராக திரு அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை அந்த பதவியில் இருந்த திரு சந்தீப் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தமிழகத்தின் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மழை காரணமாக அங்குள்ள அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் இன்று காலை நிலவரப்படி தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 5000 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 5000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 3000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு வரும் தண்ணீரின் அளவும் அதிகரித்துள்ளது. இதனிடையே கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்காக ஜம்மு காஷ்மீர் சுகாதாரத்துறை குதிரை ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் முஸ்தாக் அகமது ராதர், மருத்துவ கல்வி செயலாளர் டாக்டர் சையத் ஆபித் ரஷித் சா ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் யாத்ரீகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருத்துவ உபகரணங்கள், ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் போன்றவற்றை எடுத்துச் செல்லும் வகையில் இந்த குதிரை ஆம்புலன்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நாட்டின் மேற்கு கடலோர பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு, கிழக்கு மாநிலங்கள், உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. அசாம் மற்றும் மேகாலயாவில் வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1 மணி முதல் 7 மணி வரை மும்பையின் பல்வேறு பகுதிகளில் 30 சென்டிமீட்டருக்கும் கூடுதலாக மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அங்கு புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பேருந்து போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக அரசு, தனியார் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் மும்பை, பால்கர், தானே உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் மேற்கு ஒகாசாவாரா தீவுகளில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. சேலத்தில் இப்போட்டி 7:15 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி ரஷ்யா, ஆஸ்திரியா நாடுகளுக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றாா். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹேமந்த் சோரன் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான விவாதம் தற்போது அம்மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. மும்பை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.